நாம் சிந்தனைக்காக யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசி கேட்கலாம். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினேவிக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடி தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்து மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்பதே. நாம் கடந்த வாரத்திலிருந்து இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய ஒரு தன்மை என்ன என்று பார்க்கும்போது, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், அது ஒரு சொப்பனம் அல்ல, ஒரு ட்ரீம் அல்ல, அது ஒரு கட்டுக்கதை அல்ல, அல்லது அது வந்து ஒரு ஓமை அல்ல. இது நிஜமான மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த நிஜமான சம்பவமாக இருக்கிறது. இது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்து இந்த புத்தகத்தினுடைய தனித்தன்மையை குறித்து பார்க்கும்போது, வேதத்தில் இருக்கிற மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களை பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசனுடைய செய்தி தான் பிரதானமான செய்தியாக இருக்கும். அவனுடைய வாழ்வை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். அவனுடைய செய்தி, இந்த ஜனங்களுக்கான செய்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தான் மையமாக கொண்டு அந்த புத்தகமானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கும்போது அந்த யோனாவினுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு வல்லமையாக செயல்படுகிறார் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை செய்தியாக இருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகம் கொடுக்கப்பட்டதனுடைய முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் எவ்வளவு குறுகியது என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைய நாட்களில் வாழ்கிற நம்முடைய விசுவாசிகளுடைய எண்ணம் எப்படி குறுகியதாக இருக்கிறது என்பதையும் இன்றைய நாட்களில் காட்டுகிறதாக இருக்கிறது. அதைவிட மேலாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன் இன்றும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்து பார்க்கும்போது இந்த யோனா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான், இந்த யோனா யார் என்று பார்த்தோம். இந்த யோனா வட இஸ்ரவேல் தேசத்துல ஊழியம் செய்த மனிதனாக இருக்கிறான். அந்த தேசத்தினுடைய ராஜா பொல்லாதவனாக இருந்தாலும், அந்த தேசத்து மக்கள் கொடிய பாவம் செய்தாலும், அவர்கள் மனம் திரும்பாத சூழ்நிலையிலும் அங்கே அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான செய்திகளை கொடுத்து தேவன் அவருடைய பொல்லாத வழியிலிருந்து அவர்களை மனம் திரும்ப அழைக்கிறார் என்ற செய்தியை சொல்லாமல், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை செய்தியை சொல்லிய நிமித்தமும், தேவன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்காமல் அவருடைய வாழ்க்கையில் இரக்கத்தை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில இரக்கத்தை காண்பித்த தேவன் தொடர்ச்சியாக தான் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது யோனாவினுக்கு தேவன் கொடுத்த கட்டளையினுடைய தன்மையை பார்த்தோம். தேவன் யோனாவுக்கு ஒரு முக்கியமான கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை நீதியான கட்டளை, அந்த கட்டளை இரக்கமுள்ள கட்டளை, அந்த கட்டளையானது தேவனுடைய சர்வ அதிகாரத்தை சார்ந்திருக்கிறதாக இருக்கிறது. தேவன் சர்வ அதிகாரம் புரிந்தவராய் அந்த கட்டளையை தன்னுடைய முழு அதிகாரத்தோடு யோனாவிடத்தில் சொல்றார். அதே தேவன் இன்றைக்கும் நம்ம இடத்துல, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரம் உள்ள தேவன், யோனாட்ட எந்த தேவன் பேசினாரோ அதே தேவன் இன்றும் சர்வ அதிகாரம் உள்ள தேவனாய் நாம் திருச்சபையிட்ட பேசுற ஒரு காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்குங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷத்தை சமுதாயத்திலே சொல்லுங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்ற செய்தியை தொடர்ச்சியாக இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அடுத்து இந்த வாரத்தில் பார்க்கும்போது வசனம் 3 மற்றும் 4 பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசியினுடைய நிலை எப்படியாக இருக்கிறது. 2வது வசனத்தில் பார்த்தோம், தேவன் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். அடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கிறோம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின் விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தின் விலகும்படி அவர்களோடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று பார்ப்போம். வேதத்தினுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னு பார்க்கும்போது, வேதத்துல கூறப்பட்ட மனுஷர்களுடைய நன்மையை மட்டும் வேதம் சொல்லல. இப்ப வேதத்தை முழுவதுமாக படிக்கும் போது, ஆதியாகமத்திலிருந்து நம்ம படிக்கும் போது, நோவா பொல்லாத ஜனங்கள் வாழ்கிற நாட்கள்ல அவன் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து தேவனுடைய கிருபையை பெற்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தான் குடித்து வெறி கொண்டு நிர்வாணமாக கடந்தான் என்று அவனுடைய பாவ செயலியும் சொல்லியிருக்கிறது. ஆபிரகாம் என்னதான் விசுவாசத்தினுடைய தகப்பனாக இருந்தாலும், அந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் பலவீனம் உள்ள விசுவாசமா இருக்கும் போது அந்த பலவீனத்தில் அவன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தான் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. அவனுடைய பாவம் எவ்வளவு கொடியதாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அவன் தேவனை எவ்வளவு தூரம் விசுவாசித்தான், எவ்வளவு பலவீனமாக இருந்தான், அவனுடைய விசுவாச வாழ்க்கையில ஏற்பட்ட போராட்டங்கள், அவன் வாழ்க்கையில செய்த பாவத்தை வேதம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதினுடைய வாழ்க்கையில, தேவனுக்கு ஏற்ற மனிதன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன், இஸ்ரவேலினுடைய ராஜா, அநேக காலில் பார்த்தோம் அவன் சங்கீதத்தை பார்க்கும்போது வேதத்தை எவ்வளவாக நேசித்த மனிதன், தேவனை எவ்வளவாக நேசித்த மனிதன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் பட்சேபாளிட்ட செஞ்ச பாவம் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் எவ்வளவு தூரமாக பாதித்தது, அது தேவனுக்குள்ள உறவை எவ்வளவு தூரமாக கெடுத்தது என்பதை வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பேதுரு மிக தைரியசாலி, தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற சீசர்களில் ஒருவன், நான் தேவனுக்காக சிலுவில் உங்க கூட மறிப்பதற்கும் நான் தயார் என்ற விசுவாசத்தோடு இருந்த மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள். அவன் இயேசுவை மறுதளித்தான், அவன் இயேசுவை மூன்று தரம் மறுதளித்தான். அவனுடைய வாழ்க்கையிலும் இருந்த ஒரு பெரிய பாவம். வேதம் தொடர்ச்சியாக என்ன செய்யுது என்று பார்க்கும்போது, வேதத்தில் உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மையை மட்டும் கூறல, அவருடைய வாழ்க்கையில் இருந்த பாவத்தையும் சொல். வேதத்தை நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியாக வேதம் என்ன செய்யுது என்று பார்க்கும்போது, மனிதனுடைய பாவ நிலையை தொடர்ச்சியாக சுட்டி காட்டுகிறது. அது விசுவாசியா இருந்தாலும் சரி, அவிசுவாசியா இருந்தாலும் சரி, வேதத்தினுடைய தன்மையா தான். வேதத்தினுடைய தன்மை என்னன்னா, அதை வாசிக்கும் போது என்னுடைய பாவம் சுட்டி காட்டணும். அந்த வேதம் என்னுடைய பாவத்தை உணர்த்தும். அந்த பாவத்தை உணர்த்தும் போது நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்துக்கு முன்பாக நான் மனம் திரும்புகிற மனிதனாக காணப்பட வேண்டும். இப்ப இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளால வேதத்தை ஏன் வாசிக்க முடியல அப்படின்னா, நான் வாசிக்கும் போது இதனுடைய பாவத்தை உணர்த்துகிறதாக இருக்கிறது. நான் வாசிக்கும் போது அது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் செய்யற பாவத்தை சுட்டி காட்டுது. இப்ப வேதம் எதற்காக உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டு இருக்கு என்று பார்க்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது அது உங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டினால், அந்த பாவத்திலிருந்து விடுதலைக்கு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அந்த பாவத்திலிருந்து அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு கிறிஸ்துவனுடைய சிலுவையை சார்ந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். வேதம் அதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகமும் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யோனாவினுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா பாவ செயல்களும் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படி தேவனுக்கு விரோதமாக கீழ்படியாமல் போனான், தி ஆக்ட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் என்று சொல்லு, யோனாவினுடைய கீழ்படியாமை. சரி, யார் கீழ்படியாம போனான்? இந்த இடத்துல மூணாவது வசனம் மிக தெளிவா பாருங்க, யார் கீழ்படியாம போனான்? இந்த யோனா கர்த்தரின் தீர்க்குதரிசி, இஸ்ரவேலுடைய தீர்க்குதரிசி, ஒரு போலியான தீர்க்குதரிசி அல்ல. இரண்டாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீ எழுந்து மகாநகரமாகி நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தை வந்து எட்டினது என்றார். அடுத்த வசனம் உடனே பார்க்கிறோம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போனார். என்ன நடக்குது என்று பாருங்க, அவர் சொன்ன கட்டளைக்கு உடனடியாக கீழ்படியாமல் போனான். யாருவே அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக உண்டாகி அவர் சொல்லுது, அவன் நேரடியாக கடவுளுடைய வாயிலிருந்து அந்த கட்டளையை பெற்ற மனிதன். நீ எழுந்து நினிவேவுக்கு போ என்று தேவன் தன்னுடைய வாயை திறந்து யோனாவை பார்த்து சொல்கிறார். இந்த யோனா அந்த கட்டளைக்கு முழுவதுமாக தைரியமாக அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு செய்தி இருக்கு, அந்த செய்தியை கொண்டு போய் நினிவே மக்கள்கிட்ட சொல். கடவுள் கொடுத்த அந்த செய்தியை ஒரு துளியளவும் சொல்ல விருப்பமற்ற மனிதனாக காணப்பட்டான் யோனா. அவனுடைய கீழ்ப்படியாமினுடைய சுவாபத்தை பார்க்கும்போது, அவன் எவ்வளவு தெளிவாய் அந்த வார்த்தையையும் கட்டளையும் பெற்றான் என்று இரண்டாம் வசனத்தை பார்க்கிறோம். தெளிவாய் சொல்றான், நீ எழுந்து மகாநகரமாகி நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. ஏன் போய் பிரசங்கிக்கணும்? ஏன் பிரசங்கிக்கணும்? அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தை வந்து எட்டியது. அவர்களுக்கு நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்லு, அவருடைய பாவத்தை சுட்டி காட்டு, அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்காக சொல்லு, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை நீ பேச வேண்டும் என்று சொல்கிறார். நினிவே என்ற பட்டணம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? ரொம்ப தூரம் இருக்கு, அதனால அவர் போக கஷ்டப்பட்டார். இல்ல, யோனாவுடைய ஊர் எது பக்கத்தில் இருக்குன்னா, நாசரேத் பக்கத்தில் இருக்கு. நாசரேத் என்பது இஸ்ரவேலினுடைய நார்த்தன் சைடு பார்டர். நாசரேத்திலிருந்து அசீரியாவுக்கு போறது மிகவும் சுலபம். இப்ப அசிரியாவுக்குள்ள போயிட்டா அதோடைய கேபிட்டலுக்குள்ள ஈஸியாக சென்று விடலாம். இப்ப நாசரேத் ஊர்ல இருந்து நீவேவுக்கு போகிறது ரொம்ப தொலைவல்ல, அது ஒரு ஒரு பார்டர் கிராஸ் பண்ணா மிக அருகில் உள்ள ஒரு பட்டணம். அதை விட்டுட்டு யோனா தர்சீசுக்கு போறான். தர்சீஸ் எங்க இருக்கு? மிக தொலைவில் இருக்கு. தர்சீஸ் என்பது இன்னைக்கு இருக்கிற ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு கோஸ்டல் ஏரியா. இப்போ இஸ்ரேல் மேப் நீங்க போய் கூகுள் மேப்ல எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அல்லது வேதத்துல உங்களுடைய பின்னாடி மேப்ஸ் இருக்கும், அதுல பார்க்கும்போது இஸ்ரேல் இங்க மெடிட்டேரியன் சீ மத்திய திரைக்கடல் பக்கத்துல இருக்கும். அந்த ஸ்பெயின் எவ்வளவு தூரத்துல இருக்கும் பாருங்க. அது கப்பல் வழியாக தான் போக முடியும். அது ஒரு கடினமான பாதை. அந்த வழியில ஜனங்கள் போவது ரொம்ப சுலபம் அல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. ஆனா அவன் அதை தேர்வு செய்தான். ஏசாயா 66:19 சொல்லுது, இந்த தர்சீசு பட்டணம் தேவனுடைய கீர்த்தியை கேளாத பட்டணம், இந்த தர்சீசு பட்டணம் தேவனுடைய மகிமையை காணாத தேசம். ஏசாயா 66:19 சொல்லு. இப்ப பார்க்கும்போது அவன் தேவனுடைய கட்டளைக்கு முழுவதுமாக அதுக்கு நேர் எதிரடியாக என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செயல்படுகிறான் என்று பார்க்கும். அது மட்டுமா, அடுத்து பாருங்க 3 பார்ப்போம். அவன் எங்க போய் கப்பல் ஏறுறான்? யோப்பா பட்டணத்துல போய் கப்பல் ஏறான். யோனா முதலாவது எங்க போக ஆசைப்படுறான்? அவன் தர்சீசுக்கு போக ஆசைப்படுறான். யாருமே இல்லாத இடத்துல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் ரொம்ப தூரத்துக்கு போக ஆசைப்படுறான். அதுக்கு எப்படி போற, அவனுடைய பயணங்கள் எப்படி இருக்கு, எங்க இருந்து அவன் கப்பல் ஏறான்னு பாருங்க. யோப்பால இருந்து கப்பல் ஏறான். யோப்பா என்று பார்க்கும்போது யோப்பா அது புறஜாதி தேசத்தில் இருக்கிற ஒரு துறைமுகம், இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கிற துறைமுகம் அல்ல. அப்போ இந்த அசிரியர்கள் பிடிப்பதற்கு முன்பாக இந்த அந்த துறைமுகம் எப்படிப்பட்ட ஒரு துறைமுகம்னா புறஜாதி தேசத்தினுடைய துறைமுகம். அவன் தேர்வு செய்த இடங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி என்று சொல்கிறது. அவன் கீழ்ப்படிய கூடாதுன்னு முடிவு பண்றான். ஆனா அவனுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தேவன் சொல்கிறார், நீ எழுந்து என்று சொல்றார். அவன் எழுந்தான், அங்க கீழ்ப்படிதல் முடிஞ்சிருச்சு. சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டு, நீ எந்திரிச்சு அங்க போ. அவன் எந்திரிச்சு தர்சீசுக்கு போனான். அவன் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம இருக்கிறான்னு பார்க்கும்போது அவன் அவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்காத மனிதனாக இருக்கிறான். எங்கிருந்து நாண்டு போறான்? ஏன் தர்சீசுக்கு போறான்? ஏன் யோப்பாவை தேர்வு செய்தான்? இது ஒரு கேள்வி. ஏன் அவன் தர்சீசுக்கு போகணும்? வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாமே. ஏன் அவன் யோப்பால போய் கப்பல் ஏறி இருக்கணும்? வேற எங்கேயாச்சும் போய் ஏறி இருக்கலாமே. அவனுக்கு சுலபமா ஏறி இருக்கலாமே. இஸ்ரேல் தேசத்திலே ஒரு துறைமுகத்தை பார்த்து ஏறி வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம். ஏன் அவன் தர்சீசை செலக்ட் பண்ணி யோப்பாவை செலக்ட் பண்றான்? வார்த்தை சொல்லுது 3 2 சொல்லுது, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போக அவன் முடிவு செய்தான். பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தின்று விலகிய காயின் கர்த்தர் எனக்கு வேணாம் என்று சொல்லி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவது எனக்கு தேவன் தேவையில்லை என்று சொல்வதற்கான அர்த்தம். கர்த்தருடைய சமூகம் என்பது என்ன? அது கர்த்தருடைய சமூகம் என்றால் என்னன்னு பார்க்கும்போது தேவன் தொடர்ச்சியாக தன்னை பிரத்தியேகமாக வெளிப்படுத்தும் ஒரு இடம். அந்த தேவனுடைய சமூகம் என்று பார்க்கும்போது அவர் ஏற்படுத்தின முறைமைகளில் நான் தேவன் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு இடம். கர்த்தருடைய சமூகம் என்பது கர்த்தருக்கு பிரியமான இடம். இஸ்ரவேல் தேசம் என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு இடம். அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பிரசனம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு பின்பாக அங்க பார்க்கிறோம், அங்க தேவாலயத்தில் கர்த்தருடைய சமூகம் இருந்தது என்று பார்க்கிறோம். அடுத்து வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசம் அவருடைய தேசம், அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் அவருடைய சமூகம் இருந்தது. அது அவருக்கு பிரியமான ஒரு இடமாக இருக்கிறது. அவருடைய சமூகம் என்று சொல்லும் போது அங்கே அவரை தொழுது கொள்வார்கள். அவருடைய சமூகம் என்று சொல்லும்போது அந்த தேவனை நினைவு கூறுவார்கள். எப்படி நினைவு கூறுவார்கள் என்று பார்க்கும்போது நினைவு கொள்ள ஆசாரியன் இருப்பான், தேவாலயம் இருக்கும், பலிகள் நடைபெறும், தீர்க்கதரிசி இருப்பா, தேவனுக்கு பயபக்தியான ராஜாக்கள் இருப்பார்கள். இப்ப தேவனுடைய சமூகம் என்று சொல்லும்போது தேவனை நினைவுபடுத்தும் இடமாக, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் விதமாக, தேவன் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை நம்மளுடைய கண்களால் பார்க்கும் வெளிப்படுத்தும் ஒரு இடமாக இருப்பதுதான் தேவனுடைய சமூகம். அதியாமத்துல பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வந்ததுக்கு பின்பாக காயின் தன்னுடைய தம்பியை கொன்ற பின்பாக அங்க சொல்லப்படுகிற வார்த்தை காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு. ஆதாமும் ஏவாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாய் தேவனை தொழுது கொண்டார்கள், தொடர்ச்சியாக தங்களுடைய பாவத்திற்கென்று பலிகளை செலுத்தினார்கள், தேவன் கொடுத்த கட்டளையை தொடர்ச்சியாக கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் நின்று என்று பார்க்கும்போது தேவன் முழுமையாக ஆளுகை செய்யும் இடம், தேவன் முழுவதாக தான் பிரியப்பட்டு தன்னை வெளிப்படுத்தும் ஒரு இடம், தேவன் முழுவதுமாக பிரியமாய் இருக்கிற ஒரு இடம். இந்த யோனா எங்கிருந்து போறான் என்று பார்க்கும்போது தர்சீசுக்கு போறான். ஏன்? அங்க வேதம் சொல்லுது அங்கு இதுவரைக்கும் தேவனுடைய கீர்த்தியை அவர்கள் கேள்விப்பட்டதில்லை, அவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டதில்லை. கடவுளை விட்டு நான் தூரம் போறேன், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனை பற்றி நினைக்கும் எண்ணம் எனக்கு ஒரு துளி அளவும் வேண்டாம் என்று சொல்லி போறான். அடுத்து இங்க யோப்பாவையே அவன் தெரிவு செய்தான். அவன் யோப்பால போய் கப்பல் ஏறும்போது அவனை யாருமே அங்க தெரியாது. ஏன் ஏற, எதுக்கு ஏற, எங்க போறான்னு ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துல ஏன்னா தெரிஞ்சவன் இருப்பான், கேட்பான் எங்க போற, எதுக்காக போற. அப்ப அவன் தன்னுடைய இன்னத்தை மாற்றிக்கொள்ள கூடும். அவன் இதெல்லாம் விட்டுட்டு அவன் தெளிவா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் நினைவு கூறக்கூடாது என்று விரும்பி கீழ்ப்படியாமல் போய்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகம் திருச்சபையாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் இந்த திருச்சபைக்கு வருவதில்லை, விரும்பி கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் இடத்திற்கு வர அவர்கள் விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது, அவருடைய அவருக்கு பிரியமான வார்த்தையாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஐக்கியத்தை அவர்கள் நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஜபத்தை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், தேவன் ஏற்படுத்திய ஏதுக்களை நிராகரிக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் என்று கூறுவதும் கூட அநேக நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அநேக சாக்கு போக்குகளை சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவன் தன்னை வெளிப்படுத்த நினைக்கும் இடத்தை விட்டு விலகிற மனிதர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் சொல்றோம், என்னுடைய சுய எண்ணத்தை நான் நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லது என்னுடைய பாவ வழிகளை நடைமுறைப்படுத்துவதற்காக அநேக நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிறவர்களாக, திருச்சபைக்கு வருவதை விரும்பாதவர்களாகவும், அநேக போலியான சாக்கு போக்குகளை சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி கொண்டே இருக்கிறோம். இந்த யோனாவை கூட இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க யாரையும் நாம் பார்த்துடக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எந்த தீர்க்கதரிசி வேற தீர்க்கதரிசியை பார்த்துடக்கூடாது, வேற மக்களை பார்த்துடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் என்று கர்த்தருடைய வார்த்தை அவர் கொடுத்த கட்டளை எதுவும் எனக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெகு தொலைவுக்கு போய் கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் அநேக நேரத்தில் இருக்கூடதான் கர்த்தரை கூடி ஆராதிக்கும் இடத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காமல் இருக்கிறோம், கர்த்தருடைய கட்டளையை மறக்கிற ஜனமாக இருக்கிறோம், கர்த்தரையே ஏற்படுத்தின திருநுவியமங்களை விரும்பியே அதை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு புறம் போகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாச ஐக்கியத்தை விரும்பாதவர்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த திருச்சபையும் வேதத்தையும் ஜபத்தையும் நிராகரிக்கிறவர்கள். என்னுடைய வாழ்க்கையில யாரும் என்னை கேள்வி கேட்டக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில யாரும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கேட்டக்கூடாது. என்னையே என் வாழ்க்கை போல என்னைய பாட்டு அப்படியே விட்டுணும், நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்பேன், அப்படிதான் யோனா இருக்கிறான். நீங்க சொல்லிட்டா நான் உடனே கீழ்ப்படுத்திடணுமா? அதுதான் யோனாவினுடைய கேள்வி. சர்வாதிகாரம் உள்ள தேவன் தன்னுடைய கட்டளையை வல்லமையாய் சொல்லும் போது பாவத்தில் இருக்கும் மனிதன் தன்னுடைய பாவத்தை எப்படி வெளிப்படுத்துறான் அப்படின்னா, எவ்வளவு சர்வாதிகாரம் உள்ள தேவனா இருந்தாலும் என்னால் கீழ்ப்படிய முடியாது என்று அவன் நிராகரித்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறவனாக இருக்கிறான். விசுவாச வாழ்வு என்பது அது தேவனோடு வாழும் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்குது. விசுவாச வாழ்வு என்பது தேவனோடு வாழும் ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்வை எதிர்பார்க்குது. ஜான் கால்வின் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளையை விருப்பமுடன் கை கொள்ளாத யாவரும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய கட்டளையை அங்க சொல்லப்படுற வார்த்தை விருப்பமுடன் கை கொள்ளாத யாவரும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிறவனாக இருக்கிறான். எவ்வளவு தூரம் நான் கர்த்தருடைய கட்டளையை விருப்பமுடன் கை கொள்கிறேன், எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறேன், கர்த்தருடைய கட்டளைக்கு நான் விருப்பமுடன் கை கொள்ளனாலே நான் யோனாவை போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற மனிதனாக இருக்கிறேன். அப்படி கர்த்தருடைய கட்டளை என்றால் என்ன? அது தேவன் சொன்ன அனைத்தும் விசுவாச வாழ்வு, விசுவாசத்தை பிரதிபலித்து வாழும் வாழ்வு, பரிசுத்தமான வாழ்க்கை, சக மனித ஐக்கியம், வேத வாசிப்பு, ஜபம், ஆராதனை, விசுவாசியினுடைய பொறுப்பு, இவை எல்லாம் அடங்குறதாக இருக்கிறது. இதுல ஒண்ணு தவறினாலும், அதுல ஒண்ணுல நான் விருப்பமற்று காணப்பட்டாலும், நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போகிற மனுஷனாக இருக்கிறேன். ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை எப்படி பார்க்கலாம் என்று பார்க்கும்போது, அவனுடைய தனிப்பட்ட வாழ்வு தேவனோடு எப்படி இருக்குது என்பதில் தெரிஞ்சு, தனிப்பட்ட விசுவாச வாழ்வு மட்டுமே ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறதாக இருக்கிறது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், நான் இங்க கூடி இருக்கும் போது அநேக நேரத்துல நான் என்ன செஞ்சலாம், மாய்மலக்காரனா இங்க நான் என்னுடைய விசுவாசத்தை காட்டிட்டு போயிடலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், இந்த யோனாவை பாருங்க. இந்த யோனா தன்னுடைய இருதயத்துல எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான், இந்த யோனா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்கிறவனாக இருக்கிறான். யோனா தர்சீஸ்ல தன்னுடைய நாட்களை கழிக்க சென்று கொண்டிருக்கிறான். யோனா எதை மறந்தான் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்தான். யோனா தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக பாவம் செய்தான். யோனாக்கு அப்படி என்ன ஆசீர்வாதம்? அந்த யோனா தேவனுடைய தீர்க்கதரிசி, முதலாவது ஆசீர்வாதம். யார் பாவம் செய்தா? இந்த யோனா சர்வ வல்லவரினுடைய தீர்க்கதரிசி. அந்த யோனாவுக்கு பரலோகத்திலிருந்து நேரடியாக வெளிப்பாடை பெறுகிறவன், மற்ற ஜனம் இல்ல, சாதாரண மக்களை போல ஒரு மனுஷன் இல்ல இந்த யோனா. இந்த யோனாவிடத்துல தேவன் பிரத்யேகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த யோனாவிடத்துல தேவன் தன்னை யார் என்று பரலோகத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து பார்க்கும்போது, இந்த யோனா தேவனுடைய பிரசன்னத்துல எப்பொழுதும் இருக்கிற ஒரு மனிதன். அந்த யோனா தேவனுடைய தேவாலயத்துல தங்கும் உரிமையை பெற்றிருக்கிறான். தீர்க்கதரிசிகள் எருசலேம் தேவாலயத்திலையும் அந்த இஸ்ரவேலுடைய தேவாலயத்திலும் அந்த அந்த அங்கு இருக்க உரிமையை பெற்றவர்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அது ஒரு போலியான தீர்க்கதரிசி அல்ல, போலியாக எல்லாரையும் ஏமாற்றுபவன் அல்ல, அவன் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக அழைப்பை பெற்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் தேவனுடைய வாயிலிருந்து நேரடியாக வெளிப்பாட்டை பெறுகிறவன். அவன் தேவாலயத்தில் சகல உரிமையும் பெற்றிருந்தான். ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நமக்கு பொறுப்பை வளர்க்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது நமக்கு பொறுப்பை வளர்க்கிறது. அந்த அந்த பொறுப்பை மீறுகிறவன் பாவத்தை அதிகரிக்கிறான். இந்த யோனா செஞ்சது ஒரு சாதாரணமான பாவம் இல்லை, இந்த ஒரு கீழ்ப்படியாமை சாதாரணமான ஒரு பாவம் இல்லை. ஏன்னா அவை பொறுப்பை பெற்ற மனிதன், கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சொன்ன விதமாக சொல்வதற்காகவே தேவனால் நேரடியாக நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். தேவன் இதற்காக அந்த மனிதனை பயிற்றுவித்து இருக்கிறார். தேவன் தொடர்ச்சியாக அந்த மனிதனோடு உறவு கொண்டிருந்தார். இவ்வளவு மேன்மையை பெற்று, இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்று, அவன் விரும்பி தெரிந்து எவ்வளவு மேன்மையான தேவன் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் பாவம் செய்கிறான். ஒரு மனிதன் தன் வீட்டை விட்டு போலாம், சபையை விட்டு விலகலாம், விசுவாச ஐக்கியத்தை விட்டு செல்லலாம், நான் தேவனுக்கு மறைவாக ஒரு இடத்துலயும் செல்ல முடியாது. யோனா நம்மளுக்கு கற்றுத்தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து மூன்றாம் வசனத்தை பார்க்கும் போது பார்க்கிறோம், அவன் எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர் லோடி தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஒரு மனுஷன் பாவம் செய்ய முன்வரும் போது அவனுக்காக அனைத்து வசதிகளும் சாத்தான் செஞ்சு தருவான். ஒன்றாம் வசனத்துல பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு போவதற்காக யோப்பால போய் கப்பல் ஏறான். அவனுக்கு அங்க கப்பல் இருக்குது, அந்த நேரத்துக்கும் பார்த்து அவனுக்கு டிக்கெட் கிடைக்குது, அதுக்கான தேவையான காசு அவன் வச்சிருக்கிறான். எல்லாமே கைகூடி வருது. இது எல்லாமே கைகூடி வர்றதுனால இது தேவனுடைய சித்தம் என்று அவன் நினைக்கக்கூடாது. ஒரு மனுஷன் பாவம் செய்ய முன் வரும்போது, பாவத்துக்காக ஒரு படி எடுக்கும் போது, சாத்தான் எல்லா வழியிலும் என்ன செய்யறான் அப்படின்னா அவனுக்கு செய்து கொடுக்கறான். பாவம் செய்யும் போது அனைத்து காரியமும் கூடி வருதுன்னா அது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் ஒரு பாவம் செய்யறேன், அந்த பாவம் செய்யும் போது அது எல்லா காரியத்தையும் சரியான முறையில் அந்த பாவத்தை செய்வதற்காக எல்லாத்தையும் கரெக்டா திட்டம் பண்ணி கொடுத்தா அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை சூழ்நிலைகள் ஒருபோதும் நிரூபிக்காது. என்னுடைய சூழ்நிலை இப்படி இருந்ததுனால நான் பாவம் செஞ்சேன், இது தேவனுடைய சித்தமா இருக்கலாம்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை நிரூபிக்காது. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் கர்த்தருடைய சித்தத்தை நிரூபிக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுச்சு, இங்க யோனா கர்த்தருடைய கட்டளையை பெற்று அவன் அப்படியே மாறாக செயல்படும் போது அவன் என்ன செய்யறான், அவன் தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை, அவன் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த மனிதன் எவ்வளவு மேன்மையும் எவ்வளவு இரக்கத்தையும் பெற்ற மனிதன், எவ்வளவு அதிகமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். நாம் பெற்ற கிருபையும் இரக்கத்தின்படியே நம்முடைய பாவத்தின் அளவும் இருக்கிறது. பாவம் எப்பொழுதுமே காரணமற்றதுதான். பாவத்துக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லி அந்த பாவத்தை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. அடுத்து பார்க்கும்போது அந்த பாவம் எப்பொழுதுமே கடவுளை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை மறுதளிக்கிறதாகவே இருக்கிறது. என்ன நினைச்சான் அப்படின்னா, கத்தருடைய சமூகத்தை விட்டு கடவுள் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கலாம் நஷ்டம். இந்த யோனா சங்கீதம் 139 மறந்துட்டான். கத்தருடைய குணாதிசயத்தை, தேவன் எங்கும் இருப்பவர், எங்க போனாலும் கடவுளுடைய கண்ணுக்கு மறைவா, என்னால போக முடியாது என்பதை அவன் மறந்துட்டான். ஆகவே பாவம் செய்யும்போது நீங்களும் நான் என்ன செய்வோம் அப்படின்னா, கடவுளுடைய ஏதோ ஒரு குணாதிசயத்தை நீங்களும் நானும் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாவம் எப்பொழுதும் கடவுளை விட்டு விலக செல்ல செய்கிறது, கடவுளை விட்டு தூரம் போக செய்யுது ஒவ்வொரு பாவமும். பாவம் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் விட்டு விலகி நித்திய நரகத்துக்கு நேராக கொண்டு செல்கிறது. பாவம் என்ன செய்யுது அப்படின்னா, நித்திய நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லுது. இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுனா, கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் விட்டு விலகுனா, அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகுனா, எல்லாத்தையும் விட்டு விலகி 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 அந்த கோபத்துக்கு நேராக. இன்னைக்கு மனுஷன் அப்படிதான், நான் பாவம் செய்யும்போது ஐக்கியத்தை விட்டு விலகிறேன், திருச்சபையை விட்டு விலகிறேன், என்னுடைய வேத வாசிப்பை விட்டு விலகிறேன், ஜபத்தை விட்டு விலகிறேன், அப்படி விலகி 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 கிருபையும் இரக்கத்தையும் பார்க்காமல் தேவனுடைய கோபத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறேன். கிருபையை விட்டு விலகி கோபத்துக்கு நேராக செல்ல பாவம் வழிவகுக்கிறது. ஏன் பாவம் இவ்வளவு கொடூரமானது? பாவம் ஏன் இவ்வளவு கொடூரமானதுன்னா அது தேவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. பாவம் ஏன் இவ்வளவு கொடூரமானதுன்னா, அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய செய்தது. திரித்துவத்தின் இரண்டாவது நபராகிய குமாரனை சிலுவையிலே நிர்வாணமாக அடிக்க செய்தது. பாவம் மோசமானது. கிருபையும் இரக்கத்தையும் பெற்ற ஜனங்களாகிய நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் பாவம் இருக்கக்கூடாது? பாவம் செய்யும் போது தெரிந்தோ தெரியாமலோ நீங்களும் நானும் கடவுளுடைய குணாதிசயத்தை மறுதளிக்கிறோம். கடவுள் இப்படிப்பட்டவர் இல்லை என்று சொல்றோம். யோனா என்ன நினைத்தான், கடவுள் எங்கேயும் இருப்பவர் அல்ல என்று நினைத்து தர்சீசுக்கு ஓடுறான். ஏன், அங்க தேவனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டதில்லை, கடவுள் அங்க வந்தாலே என்னை கூப்பிட்டு திரும்பி கூப்பிட்டு வர மாட்டார் என்று எண்ணி அவன் தர்சீசுக்கு போறான். தேவன் இஸ்ரவேலுக்கு மட்டும் தேவன் அல்ல, இந்த முழு உலகத்துக்கும் தேவனாக இருக்கிறார். பாவம் செய்யும் போது இந்த கடவுளை ஏன் நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, தேவன் தன்னுடைய கிருபையை மறுபடியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, ஏன் யோனா கீழ்படியாம போகணும்? அடுத்த ஒரு கேள்வி வரும், யோனா கீழ்படியில ஏன் கீழ்படியாம போகணும்? கீழ்படியாமல் போவதற்கான காரணம் என்ன? நேற்றைய தின போன வாரத்தில் பார்க்கும்போது, நினைவே பட்டணம் மிக பெரிய பட்டணம், பெரிய இராணுவம் இருந்தது, பெரிய பொல்லாப்பு இருந்தது. அதனால அந்த பொல்லாப்புகள்லாம் கண்டு யோனா பயந்துட்டானா? யோனா அவர்களை பார்த்து அந்த நினைவே பட்டணத்தை பார்த்து ரொம்ப பயந்து அங்க போய் அவளுக்கு விரோதமா பேசினேன் கொன்றுவாங்க நினைச்சிட்டானா? இல்ல, யோனா நினைவேவுக்கு போகாததுக்கான காரணம் பயம் அல்ல. யோனா 4:1 பார்க்கும்போது, யோனா மிகவும் விசனமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. அவனுக்கு பிரச்சனை பயம் இல்ல, அவனுக்கு பிரச்சனை நினைவே மீதான, நினைவே மக்கள் மீதான வெறுப்பு. அவன் அங்க போய் பிரசங்க விருப்பமற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு அங்க போக பிடிக்கல, அந்த ஜனங்களை பிடிக்கல, அந்த ஜனங்கள் மீது வெறுப்பு. நான் போய் எதுக்கு அவனுக்கு பிரசங்கிக்கணும்? நான் போய் எதுக்கு கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து அங்க போய் நிக்கணும்? நான் எதுக்கு இவனுக்கு போய் பிரசங்கம் பண்ணும் என்ற ஒரு எண்ணம் அவனை ஆட்கொண்டது என்று பார்க்கணும். யோனா தேவனுடைய வல்லமையை நம்பியிருந்தான். 2 பாருங்க, 4:2 பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற மாதிரி தேவன் என்று அறிவேன். கடவுளே நீங்க யாரு எனக்கு தெரியும், நான் பிரசங்கிச்சுட்டா இவங்க மனம் திரும்பிடுவாங்க, நீங்க இவருக்கு மேல இறக்கம் காட்டிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் தர்சீசுக்கு போனேன் அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் மீது அவன் கோபம் உள்ளவனாக வெறுப்புடையவனாக இருக்கிறான். கடவுள் மனது இறங்குவார் என்று தெரியும், தேவன் இவர்களுக்கு இரக்கம் செய்வார் என்று தெரியும், ஆனா அந்த இரக்கத்தையும் கிருபையும் இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏன் மூலயமா இவனுக்கு இந்த பிரசங்கம் வரக்கூடாது, ஏன் மூலயமா இந்த இரக்கமும் கிருபையும் இவனுக்கு வரக்கூடாது, இதுதான் இவனாவுடைய பிரச்சனை. நான் போய் இவனுக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு இவனை பிடிக்காது. ஆனா ஏ தேவன் என்ன சொல்றான், இந்த பிடிக்காதுல்ல, உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல, இவன்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லு, இவன்கிட்ட போய் நான் கிருபையும் இரக்கம் உள்ளவன் என்று சொல்லு என்று சொல்றான். நீதிமொழிகள் 4:23 சொல்றார், லாக்காவோட உன்னுடைய இருதயத்தை காத்துக்கோள் என்று சொல்றார். ஆனா யோனா தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் போனார். அவனுக்கு தெரியும் இந்த அசீரியர்கள், இந்த நினிவே பட்டணத்தார்கள் தான் என்னுடைய எதிரி, இவர்கள் முகம் மோசமானவர்கள், எங்களை இவங்கதான் வந்து பிடிச்சிட்டு போறாங்கன்னு தெரியும். எனக்கு அவன் மேல கண்ட வெறுப்பு, மனக்கசப்பு. தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை மன்னிக்காத ஒவ்வொரு விசுவாசியும் யோனாவை போல பாவம் செய்கிறவனா இருக்கான். உங்களுக்கு காயத்தை கொடுத்த மனிதர்களை மன்னிக்காத ஒவ்வொரு விசுவாசியும் யோனாவை போலதான் இருக்கான். யோனா தன்னுடைய மனசுல கோபத்தையும் கசப்பையும் வளர்த்தான், அதனாலதான் அந்த தேசத்துக்குள்ள போக முடியல. சர்வ வல்லவரினுடைய வல்லமையான அதிகாரத்தை பெற்றும் கட்டளையை பெற்றும் அந்த நினிவேக்குள்ள ஏன் போக முடியலனா, இவரோட எனக்கு இந்த பாவம் இவன் எனக்கு பிடிக்கல. எவ்வளவு அதிகாரமா நீங்க எனக்கு கட்டளை கொடுத்தாலும் அந்த அதிகாரத்தை கீழ்படிஞ்சு எனக்கு இவன்ட போய் சுவிசே சொல்லணும் அவசியம் இல்லை. இதுதான் அவனுடைய எண்ணம். ஏன்னா அவன் கசப்பை வளர்த்து கொண்டான். ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான், ஒரு தோட்டக்காரன் தனக்கு பிடிச்ச மரத்தை மட்டும் பாதுகாத்து தண்ணி ஊத்தி வளர்த்தா அது மரத்துக்கு மற்ற மரத்துக்கு பிரச்சனையா இல்ல தோட்டக்காரனுக்கு பிரச்சனை? அது தோட்டக்காரன் தான் பிரச்சனை. அவனுக்கு தான் வேலையை கொடுக்கும், அல்லது அவனுக்கு தான் அந்த தோட்டத்தையும் நிலத்தையும், அவனுக்கு தான் அது கெட்டு போகும். நீங்க அதே போலதான் வெறுப்பையும் கசப்பையும் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் நானும் அவனை பாதிக்கும் அவனை பாதிக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல, முதலாவது உங்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆசிட ஒரு பாட்டில் ஊத்தி, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஊத்தி விட்டீங்கன்னா அது அந்த கண்டெய்னர் தான் அழிக்கும் முதலாவது. அதே போலதான் வெறுப்பையும் கசப்பையும் மனசுல போட்டு வளர்த்து கொண்டிருக்கோம். நீங்களும் நானும் உங்களை அழிச்சு கொண்டிருக்கிறது. கொலோசியர் 3:13 சொல்லுது, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை எப்படி மன்னித்தார் என்று நினைத்து அதே போல உங்களுடைய சக விசுவாசி மன்னியுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திலிருந்து எப்படி விடுதலை கொடுத்தாரோ அதே போலதான் உங்க சக விசு, நீங்க யாரு மேலேயோ வெறுப்பாவும் கடும் கோபமாவும் இருக்கிறீங்களே அவர்களையும் மன்னித்தார். இயேசு கிறிஸ்து உங்களே மட்டும் மன்னிக்கல, உங்க சக விசுவாசியின் மீது வெறுப்போடும் கோபத்தோடும் இருக்கிற உங்களே மட்டும் மன்னிக்கல, இயேசு கிறிஸ்து அவரையும் மன்னித்தார். எப்படி நம்ம மன்னிக்க முடியும்? சிலுவை நோக்கி பார்க்கும்போது. எப்படி அந்த மன்னிப்பை பெற்றேன் என்று நினைக்கும் போதுதான் சக மனுஷனும் இப்படிதான் அந்த இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார் என்பதை பார்த்து அந்த மன்னிப்பை நான் கொடுக்க முடியும். இன்னைக்கு பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில அதுதான், யாராச்சும் மேல கோபம் இருந்துட்டா இந்த கோபத்தினுடைய அந்த சாராம்சம் எதை பாதிக்குது அப்படின்னா, அவனை நித்தியத்துக்கு கொண்டு வர தடைக்கற்களாக இருக்கிறோம். இந்த யோனா கத்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்று அப்படியே போய் இந்த ஜனங்கள்ட்ட கொடுத்து அவர்களை நித்தியத்துக்கு கொண்டு வரணும். அவன் அதை செய்யல. இன்னைக்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, Matthew 28 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் என்னோட சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அவர்களை சீசராக்குங்க, அவர்களை போதிங்க. பக்கத்து வீட்டுக்காரனோட நம்ம கோபத்துல இருக்கனால அவனை நம்ம நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நித்தியத்தின் அழிவுக்கு நேராக தான் போயிட்டு இருக்கான் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு போய் அந்த சுவிசேஷ செய்தியை சொல்லி அவனுக்கு நித்தியமான பரலோகத்தின் வழியை காட்ட மறுத்தவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் மாடர்ன் டே யோனவா இருக்கிறோம். தேவன் ஏன் இந்த புத்தகத்தோடு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? இது நம்மளுடைய திருச்சபைக்கு அவசியமானது, நம்முடைய தேசத்துக்கு அவசியமானது, நம்முடைய பட்டத்துக்கு அவசியமானது. ஜனங்கள் டெய்லியும் செத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாரத்தில் மட்டும், கடந்த 2 வாரத்தில் மட்டும் பைக்கரால 6 பேர் வந்துட்டாங்க. 6 பேரோட நிலைமை என்ன? அடுத்து எத்தனை பேர்? அதுக்கு முன்பாக உங்களுடைய என்னுடைய வேலை என்ன? இந்த சுவிசேஷத்தை இந்த பட்டத்துக்குள்ளாக கொண்டு செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனா யோனாவை போல இவனுக்குலாம் சுவிசேஷம் சொல்ல இவன் கேட்பானா? இவன் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான், சரக்கு அடிச்சுட்டு உட்காந்து இவனுக்கு எப்படி நான் சுவிசேஷம் சொல்றது? இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது. இவனுக்கு எப்படி சுவிசேஷம் புரியும்? புரிய வைக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது, செயல்படுகிற தேவன் அதை செய்வார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை, அந்த சுவிசேஷத்தை கொண்டு போங்கள். ஆனா யோனாவை போல இந்த கட்டளை எல்லாம் எனக்கு திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்த கூடாதுன்னு சொல்லி திருச்சபைக்கு வராம வேதத்தை வாசிக்காம ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய வேலையில நான் பிஸி ஆயிக்கிறேன், எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு அதனால நான் வேதத்தை வாசிக்கல, எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு அதனால நான் ஈவினிங் சர்வீஸ் வரல, எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு அதனால நான் ஜப கூட்டத்துக்கு வரல என்று கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தள்ளி 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 போய் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் யோனாவை போல வாழ்ந்துட்டோம். தேவன் சொல்றவருக்காக கீழ்படியாமை என்பது பாவம். யோனா எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றானோ அதே போல நீங்களும் நானும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யோனாவுக்கு நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. உங்களுக்கு நேரடியாக கையில நீங்க வாசித்து புரிந்து கொள்ளும்படியாக வேதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படியாக உரிமை கொடுக்கப்பட்டது. விசுவாசிகள் கர்த்தருடைய திருச்சபையில இருந்து அவரை ஆராதிக்கும்படியாகவும் அந்த திருவிருந்திலும் பங்கு பெறும்படியாகவும் உங்களுக்கு உறவை ஏற்படுத்தும்படியாகவும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் பொறுப்பை பெற்றவர்கள். பொறுப்பை பெற்ற நீங்கள் அந்த பொறுப்பிலிருந்து தவறும் போது அதிக அளவான பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அதிக அளவான ஆக்கினை தீர்ப்பு உங்கள் மீது வரப்போகிறது. பாவம் எப்பயுமே நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆழமாக போகும். நான் சுவிசேஷம் சொல்லாத அவ்வளவு பெரிய பாவமா? பொறுப்பை பெற்ற நாம் அந்த பொறுப்பிலிருந்து தவறும் போது அது ஆழமான பாதிப்பை கொண்டு செல்கிறது. நம்மளோட சக மனிதனுக்கு இருக்குதான அந்த உறவை யோசித்து பாருங்க. குடும்பத்துல மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு, சுற்றில் இருக்கிற நெருங்கிய உறவினர்களோடு நான் எந்த அளவுக்கு உறவு கொண்டிருக்கிறேன்? என்னுடைய உறவின் வெளிப்பாடு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உதவுகிறதா, இல்ல சுவிசேஷத்தை கொண்டு செல்ல தடையா இருக்கிறதா, இல்ல என் கூட இருக்கிறவளை நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன், என் கூட இருக்கிறவ என்னை அழிப்பான், என்னை அழிக்கிறது தான் என் கூட இருக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு கெடுதல் மட்டும்தான் செய்வான் என்று நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். விசுவாசிக்கு என்ன செய்யறாருன்னா, யோனாவுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், இந்த அசிரியர்களை கொண்டு இந்த இஸ்ரவேலை சிறைப்படுத்தி போகிறார். அதற்கு முன்பாக இந்த யோனாட்ட சொல்றார், நீ போய் அந்த நினைவேவுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, அதை உன்னை அழிக்க தான் போறான், நான் உன்னை அழிக்கிறது தான் அவனை என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி போய் சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கி என்று சொல்றார். அவன் உன்னை அழிக்கதான் வரான் என்று தெரிந்தாலும், உனக்கு அவனை பிடிக்காது என்று தெரிந்தாலும், அவனிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லு என்று தேவன் சொல்லுகிறார். இப்ப தேவன் எந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு அந்த சுவிசேஷம் உள்ள போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இப்படிப்பட்ட நிலையில சுவிசேஷத்தை கொண்டு செல்றோம், சக மனிதனிடத்துல என்னுடைய பார்வை எப்படி இருக்கு, இன்னும் வெறுப்பை வளர்த்து கொண்டிருக்கிறோமா, இன்னும் கோபத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நான் எப்படி மனம் திரும்புவது, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நான் எப்படி மனம் திரும்புவது, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து எப்படி மனம் திரும்புவது என்று பார்க்கும்போது சங்கீதம் 73 பார்க்கிறோம். அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய எதிரிகளுடைய வாழ்வை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்றான். அப்படி பொறாமை கொள்ளும் போது 16 வசனம் சொல்லுது, நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தானத்துல போய் இருக்கும் போது எனக்கு எந்த உணர்வை தந்தார், தேவனோடு இருக்கிறார் என்ற உணர்வை தந்தார். அப்ப முதலாவது இப்படிப்பட்ட பாவத்தில் நான் வாழும் போது தொடர்ச்சியாக தேவனை ஆராதிக்க இங்க கூடி வரும்போது தேவன் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். கார்பரேட் வர்ஷிப், நம்ம பொதுவாக எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் இந்த ஆராதனை என்ன செய்யுது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக செய்து சக விசுவாசிகளோடு ஐக்கியப்பட செய்கிறது, உங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறது, உங்களுக்கு மனம் திரும்பும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது, உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. இந்த எண்ணத்தோடு தேவனை ஆராதிக்கும் அந்த ஆராதனை உங்களுடைய பாவத்திலிருந்து கடந்து வர செய்கிறது. அடுத்து பார்க்கும்போது விசுவாச ஐக்கியத்தை மேன்மையாக எண்ணுங்கள், விசுவாச ஐக்கியத்தை மேன்மையாக எண்ணுங்கள். மிக முக்கியமாக கடைசியாக பார்க்கும்போது ஜபத்தை மேன்மையாக கருதுங்கள். இப்படிப்பட்ட பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்தவரை விசுவாசிகளோட ஐக்கியம் என்று பார்க்கும்போது விசுவாசிகளோடு பேசும்போது நன்மையானதை பேசுவோம், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸாக பேசாதீங்க, அவர்களை காயப்படுத்தும்படியாக பேசாதீங்க. தேவன் உங்களுடைய பாவத்தை எப்படி மன்னித்திருக்கிறாரோ அதே தான் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களுடைய பாவத்தையும் மன்னித்திருக்கிறார். தேவன் எப்படி உங்களையும் மென்னியும் நேசிக்கிறாரோ அதே மதம் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையை பெற தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார். அடுத்து பார்க்கும்போது யோனாவுடைய நிலைப்பாடு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி கர்த்தருடைய பேச்சு கேட்காம முற்றிலும் ஆறாக போய் கொண்டிருக்கிறான். நியாயமா என்ன செய்யணும், தேவனுக்கு கடும் கோபம் வர வேண்டும். 4 பார்க்கும்போது கத்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கப்பல் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பை உண்டாயிற்று. தேவன் அப்படியே அவனை விட்டுருக்கணும், தேவன் அப்படியே அவனை விட்டுருக்கணும். நான் நேரடியா வந்து சொன்னேன், நீ என்னுடைய கட்டளைய சொன்னேன், நான் சொல்லும் போது என்னுடைய வார்த்தையை நீ கேட்கல, நான் நீ கேட்காம யோப்பால இருந்து ஜனங்களுடைய கண்ணுக்கு மறைவா போறேன்னு யோப்பாவை போய் அங்கிருந்து என்னுடைய கண்ணுக்கு மறைவா போறேன்னு தர்சீசுக்கு போய் போய்கிட்டு இருக்க அங்க பார்க்கும்போது கர்த்தரவன் அப்படியே விட்டுருக்கணும். யோனாவினுடைய நிலைப்பாடு எப்படி வந்திருக்கும்? யோனா கப்பல் ஏறிட்டான், இனிமேட்டு நான் கடவுளுடைய தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. இதான் முதலாவது தோணிருக்கும், இனிமேட்டு நான் கடவுளுடைய தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. தேவன் அந்த தீர்க்கதரிசி பதவியில் என்னை நீக்கிடுவார். அதை அடுத்து பார்க்கிறோம், கப்பல் பயணம் ஆரம்பிச்சிச்சு. நான் இனிவேவுக்கு போக மாட்டேன், நான் இனிவேவுக்கு போக தேவையில்ல, கப்பல் போயிடுச்சு, நான் தர்சீசுக்கு தான் போறேன் என்று எண்ணி கப்பலில் ஏறுறேன். அடுத்து பார்க்கும்போது கர்த்தர் பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணினார். கப்பல் கிளம்பிடுச்சு, நான் தர்சீசுக்கு தான் போறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் செயல்படுகிறார். எரேமியா 31:35 பார்க்கலாம். எரேமியா 31:35 பார்க்கும்போது, சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்கிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவராகி கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யார் இந்த தேவன்? இந்த தர்சீசுக்கு போகிற கப்பல் கடல்ல கொந்தளிப்பை உண்டு பண்ணினவர் யார் என்று பார்க்கும்போது, இவை அனைத்தையும் படைத்த தேவன் ஈடுபடுகிறார் என்று பார்க்கிறோம். யார் இந்த தேவன் என்று பார்க்கும்போது, இந்த கடலை உண்டு பண்ணின தேவன், இந்த கொந்தளிப்பை உண்டு பண்ணின தேவன், யோனாவை படைத்த தேவன், தொடர்ச்சியாக அவனை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவன், அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே வந்து ஈடுபடுகிறார் என்று பார்க்கிறோம். எப்படி ஈடுபடுகிறார்? இந்த இடத்துல அவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, தண்டனையை கொடுத்திருக்கணும், அதை விட்டுட்டு அங்க அவனை காப்பாத்துறார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சிச்சையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தெய்வீக சிச்சை வருகிறது. எபிரேயர் 12:6 பார்க்கும்போது, தேவன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிச்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவனுடைய கீழ்ப்படியாமைக்கு ஒரு சிச்சை உண்டு. தேவன் நிச்சயமாக சிச்சிக்கிறார், தேவன் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளை சிச்சரிக்கிறார். சிச்சை ஒரு சில நேரத்தில் உடனடியாக வராது, உடனடியாக வராது. ஒரு சில நேரத்தில் தேவனுடைய பாவத்தை பார்த்துட்டு என்னை சிச்சிக்கலனா, என்னுடைய பாவத்தை தேவன் கண்டுகொள்ளலன்னு இல்லை, ஆனால் அந்த சிச்சை கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அதுக்கான சிச்சை கண்டிப்பாக இருக்கு. கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் உடையும் என்று நினைக்கிறார்கள். தேவன் குறிப்பாக செயல்படுகிறார், தேவன் மிக குறிப்பாக செயல்படுகிறார். இது என்ன சத்தியத்தை போதிக்குது? இந்த 4 உண்மையான விசுவாசி எப்படி போனாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு செல்லவே முடியாது. உண்மையான விசுவாசி அவன் விரும்பி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றாலும் தேவன் அந்த விசுவாசியை கைவிடுவதில்லை. அவன் கீழ்ப்படியாமல் போகும்போது அவன் மீது கோபம் கொள்ளாமல் அவன் மீது கிருபையும் இரக்கத்தையும் பொழிகிறார். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு நாம அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்ற ஜனமாக மட்டும்தான் இருக்கும். தேவன் இன்னும் அந்த யோனாவை தன் பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியாக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவ்வளவு டெலிபரேட்டா கீழ்ப்படியாமல் போன மனிதனுடைய வாழ்க்கையில நான் மறுபடியும் என் பக்கமாக இழுக்க போகிறேன் என்று அந்த கிருபையை காட்டி, அந்த தன்னுடைய விருப்பத்தை காட்டி யோனாவோடு மறுபடியும் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான், நான் விரும்பி பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் இச்சித்து பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் விரும்பி வேதத்தை வாசிப்பதில்லை, நான் விரும்பி ஜெபம் பண்ணுவதில்லை, நான் விரும்பி எல்லாரோடையும் சண்டை போட்டிருக்கிறேன், நான் செய்யற பாவத்தை திட்டம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கிருபையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில அவர் பக்கமாக இழுக்கும்படியாக அவர் எனக்கு ஒரு வாய்ப்பையும் அந்த விருப்பத்தையும் அவர் என் மீது தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த திருச்சபையில வார்த்தை கேட்கப்படும் போது தேவன் இந்த இருக்கிற ஜனங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் அன்பையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு மனந்திரும்பு, இன்னைக்கு மனந்திரும்பு, இன்னைக்கு மனந்திரும்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் தேவன்? இன்னும் நம்ம மேல அவருடைய கோபத்தை காட்டல. தேவன் எவ்வளவு கோபமா இருக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த உலகத்துல தேவனுடைய கோபத்தை நான் விவரிப்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் எங்க அப்பா இருக்கிறோம், இவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன்னா இவரே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவார். நான் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறேன், அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூலுடைய சட்டத்திட்டத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்புவாங்க. அடுத்து நான் ஒரு இடத்துல நான் வேலை பார்க்கறேன், அந்த வேலை பார்க்கிற இடத்துல நான் சரியான முறையில வேலை பார்க்கல அப்படின்னா அங்கிருந்து எனக்கு வேலையை விட்டு தூக்குவாங்க. இந்த மூணு இடத்தையும் பார்க்கும்போது அந்த பாவத்தினுடைய அளவு ஒண்ணுதான், ஆனா செய்யப்படுகிற இடத்தினுடைய தன்மைதான் மாறுது. இங்க தகப்பன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு, ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்புறாங்க, அடுத்து வேலை பார்க்கிற இடம் வேலையை விட்டு தூக்குறாங்க, அடுத்து இந்த நாட்டுக்கு விரோதமாக தேசத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறேன் அப்படின்னா நீ தூக்கி சிறையில போட்டுருவாங்க. பார்க்கும்போது இந்த தண்டனையினுடைய அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப நீங்கள் நானும் வணங்குற ஆண்டவர் நித்தியமுள்ள தேவன், நித்தியமுள்ள தேவன், அவரால காலத்துக்கு உட்பட்டு தண்டனை கொடுக்க மாட்டார், நித்தியமான தண்டனையை மட்டும் தான் கொடுப்பார். இந்த உலகத்துல நான் பிறந்து சாவும் போது ஒரே ஒரு பொய் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கேன் என்றாலும் எனக்கு நித்தியமான தண்டனை. அப்ப யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவம் இருக்கு, நம்ம எவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டு இருக்கோம், அந்த நித்தியமான கோபம் எவ்வளவு தூரமாக வளர்ந்துருக்கும், அந்த நித்தியமான கோபத்திற்கு நீங்களும் நானும் பாத்திரவனா இருக்கிறோம், ஆனா அந்த நித்தியமான கோபம் இன்னும் உங்க மீது என் மேல வரல. அதை விட்டுட்டு தேவன் தன்னுடைய நித்தியமான இரக்கத்தையும் நித்தியமான கிருபையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன், இயேசுதான் என்னுடைய தேவன் என்று சொல்றேன், ஆனா அவருடைய வார்த்தைக்கு என்னால கீழ்படிய முடியலையே. ஆனால் நித்தியமா இயேசுவ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாதவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எந்தெந்த இடத்துலதான் தேவனுடைய கட்டளையை மீறினேன் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். விரும்பி எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்று பார்க்கிறார், தெரியாமல் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்று பார்க்கிறார், ரகசியமா எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கிறார், எப்படிப்பட்ட பாவத்தை எப்படி திட்டம் தீட்டி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவுக்கும் தேவன் நியாயமா உங்களை நித்தியமான கோபத்துக்கு கீழாக தண்டனையை மட்டும் தான் கொடுக்கணும். அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில பேசிட்டு இருக்கு. அவர் இன்னும் கிருபையை கொடுத்துட்டு இருக்கிறார், அவர் இன்னும் கிருபையை அளவில்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறார். யோனாவுக்கு எப்படி தேவன் ஈடுபட்டாரோ அதே போல தொடர்ச்சியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியாக தன்னுடைய அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார். நான் இரக்கமுள்ள தேவன் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கீழ்படியாமை என்பது பாவம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத ஜனங்கள், நீங்க முழுவதும் அந்த ஆக்கிரைக்குள்ளாக மட்டும்தான் பாத்திரவான், நீங்க முழுவதும் நரகத்துக்குள்ளாக மட்டும்தான் பாத்திரவான், நரகத்துக்கு மட்டுமே போக வேண்டிய ஆட்கள். இயேசுவ விசுவாசிக்கல அப்படின்னா அந்த நரகம் மட்டும்தான், இயேசுவ விசுவாசிங்க அப்படின்னா தேவன் தன்னுடைய கிருபையும் இரக்கத்தையும் அளவில்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் கிருபையும் இரக்கத்தையும் அளவில்லாமல் கொடுக்கிறார். அவர் இல்லாமல் உங்களுக்கு இந்த கிருபையும் இரக்கமும் ஒருபோதும் இல்லை. இந்த யோனாவுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இரக்கத்தோடு செயல்பட்டாரோ அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இரக்கத்தை இன்றைக்கும் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில அந்த ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் பாதிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் நம் எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கவும் கழுவவும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தேவன் யோனாவினுடைய வாழ்க்கையில தன்னுடைய கிருபையை கொடுத்தார். அவன் விரும்பி கீழ்படியாமல் போனான், அவன் இடத்துல தேவனை இறங்கினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இறங்குறார். இனிமேட்டு தேவன் என் பாவத்தில மன்னிக்க மாட்டார் நினைச்சுறாங்க. இந்த யோனாவை போல தைரியமா என்னைய பாவம் செஞ்ச மனிதனா இருந்தாலும் தேவன் மன்னிக்கிறார். இந்த யோனாவை போல தைரியமா விரும்பி பாவம் செய்த மனிதனா இருந்தாலும் தேவன் அப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிக்கிறார். தேவனால மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், நித்திய ஆக்கிட்டு இருந்து விடுதலை பெறுங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.